கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. எசேக்கியேல் பிரிவு 38:27 வசனத்திலே யாவே இறைவன் தனக்கு பிரியமான இஸ்ரவேல் மக்களை பார்த்து, என் உறைவிடம் உங்களிடமே இருக்கும், நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள், எனது தூயகம் உங்கள் நடுவே என்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற அன்பு பந்தனத்தை அறிக்கையிடுகின்றார். இதுவே இன்றைய இரண்டாவது வாசகமான திருவெளிப்பாட்டிலும் எதிரொலிக்கின்றது. உறைவிடம். உறைவிடம் என்பது உறைகின்ற இடம். இதுவே இல்லம், வீடு என பல முறைகளில் அழைக்கப்படுகின்றது. சாதாரணமாக மனிதன் சமூகமாக கூட்டாக சேர்ந்து வாழக்கூடியவன். நமது வீடு அமைந்துள்ள நமது ஊரில் நமது குடும்பத்தினர், பெற்றோர், குழந்தைகள் சேர்ந்து குடும்பமாக, பெரிய அளவில் உறவுகள் சேர்ந்து கூட்டு குடும்பமாக, மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுடையோர், பிற மத சகோதரர்கள் என பல்வேறு நிலையினர் ஒன்றாக சேர்ந்து அமைப்பது ஒரு ஊர். இப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள் கடவுளும் தனது இல்லத்தை அமைக்க விரும்புகின்றார். நம்மோடு வசிக்க, நிரந்தரமாக தங்க விரும்புகின்றார். கடவுளும் நாமும் இணைந்து வாழ மூன்று வகையான வழிமுறைகளை இன்றைய நாளில் வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றது. முதலாவதாக, அன்பு செய்யுங்கள். எப்படிப்பட்ட அன்பு? நம்முடைய அன்றாட வாழ்விலே வித்தியாசமான அன்பை, அன்பின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடையே உள்ள அன்பு, ஆசிரியர் மாணவரிடையே உள்ள அன்பு, நண்பர்களுக்கு இடையே உள்ள அன்பு என்று வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். இன்றைய காலகட்டத்திலே பொதுவாக அனைத்து வகையான அன்பும் கொச்சைப்படுத்தப்படுகின்றது. சுயநலத்திற்காக, பொருளாதார தேவைக்காக எதையாவது எதிர்பார்த்து சிலவற்றை சாதிப்பதற்காக இந்த உன்னதமான அன்பு விலை பேசப்படுகின்றது. வர்த்தக ரீதியிலே போய்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே உண்மையான, நேர்மையான, சுயநலமற்ற தன்னுடைய அந்த அன்பு முகவரியை மெல்ல மெல்ல தொலைத்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் அப்பட்டமான உண்மை. ஒருவர் ஒருவரை முழுமையாக அன்பு செய்து திருமண பேச்சு வருகின்ற பொழுது வரதட்சணையை, தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்தை முன்னிறுத்தி பேசுகின்ற போது எங்கே போனது அந்த அன்பு? பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தும் பிரச்சினை, கருத்து வேறுபாடு என்று வருகின்ற பொழுது சிறிதும் விட்டு கொடுக்காமல், புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளையே பெரிதுபடுத்தி பிரிவினை வரைக்கும் செல்லும் பொழுது எங்கே போனது அந்த அன்பு? பாலூட்டி சீராட்டி பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வளர்த்து பெரிய ஆளாக்கிய பெற்றோரை அவர்களிடம் பணம் சொத்து இல்லை என்பதற்காக, சில நேரங்களிலே பணம் சொத்து இருந்தும் கூட தங்களுக்கு பாரமாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து முதியோர் இல்லங்களிலும் அனாதை இல்லங்களிலும் தெருக்களிலும் விரட்டிவிடும்போது எங்கே போனது அந்த அன்பு? அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு பரிசா இது? இந்த அன்பை பற்றி இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யோவான் பிரிவு 13:34 வசனத்திலே, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று உள்ளத்தை உருக்கும் அனுபவபூர்வமான அன்பாக சொல்லப்படுகின்றது. அன்பு அப்பழுக்கற்றது, ஆணவம் அறியாது, சுயநலம் பாராது. இதைத்தான் உயிர்த்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியென்றால் உயிர்த்த இயேசுவின் சீடர்களாகிய நமக்கு பகைவர்கள் என்று யாரும் இல்லை என்பதை இது தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. உன்னை அன்பு செய்பவரையே நீயும் அன்பு செய்தால் அதனால் என்ன பலன்? இவ்வாறு பல கேள்விகளை கேட்பதன் மூலம் உண்மையான அன்பிற்கு உதாரணமாக இருக்கின்றார். அவரின் பல கேள்விகள் நமது நடைமுறைக்கு ஒவ்வாததாக தெரிந்தாலும் தான் வாழ்ந்ததை சொல்லி காட்டினார். தான் சொல்லியதை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். நான் எனது என்கின்ற குறுகிய வட்டத்தை விட்டு அனைவரையும் அன்பு செய்ய நம்மை அழைக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த அன்பின் அர்த்தத்தை உணர்ந்து அவரின் அழைப்பை ஏற்று நம்முடைய வாழ்விலே நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும். இரண்டாவதாக, திருத்தூதர் பணி. பிரிவு 14:22 வசனத்திலே, நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்து ஒருவர் மற்றவர் உள்ளத்தையும் உறுதிப்படுத்துங்கள். தன்னலமற்ற அன்பை நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற தன் நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அதன் வழியாக மற்றவர்களுக்கும் இது இயலக்கூடிய ஒன்று என்று தெளிவுபடுத்த முடியும். இயேசுவின் கொள்கைகளை வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது உயிர்த்த இயேசுவின் உண்மை சீடர்கள் என்பதை நம்முடைய வாழ்வின் வழியாக மற்றவர்களுக்கு பறைசாற்றி அவர்களையும் உறுதிப்படுத்த முடியும். உதாரணமாக அன்னை மரியாளின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவின் இறப்பால் மனம் தளர்ந்து பயந்து இருந்த சீடர்களை தன்னுடைய ஆழமான நம்பிக்கையின் வழியாக அவர்களின் உள்ளங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்தவில்லையா? புனித பவுலும் பர்னபாவும் தங்கள் பணியின் போது மனம் தளர்ந்து இருந்தவர்களை அவர்களது விசுவாசத்தில் நிலைத்திருக்க உறுதிப்படுத்தவில்லையா? இவ்வாறு நாமும் நம்முடைய விசுவாசத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முன் மாதிரியானது மற்றவர்களின் உள்ளத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும் என்பதில் ஐயம் எதுவுமில்லை. எனவே விசுவாசத்தில் உண்மையான அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது மற்றவர்களை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். 3வதாக மீண்டும் திருத்தூதர் பணி பிரிவு 14:27 வசனத்திலே சொல்லப்படுவது போல, கடவுள் உங்கள் வழியாக செய்யும் அனைத்தையும் அறிக்கையிடுங்கள். அவனின்றி அணுவும் அசையாது என்று சொல்வதற்கிணங்க அந்த உயிர்த்த இயேசுவின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் என்றும் நம்மோடு உள்ளது. நிறைவான ஆசீர்வாதங்களுடன் நம்மை வழிநடத்துகின்றார். நமக்கு நடக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை பெரிதுபடுத்தி அதனால் மனம் தளர்ந்து போவது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது. அதே நேரத்திலே நடக்கின்ற நல்ல காரியங்களை மனதார ஏற்று அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வது குறைவாக உள்ளது. எனவே உயிர்த்த இயேசுவின் வழியாக நடக்கும் நல்ல காரியங்களை பலமுறை சிந்தித்து அதை அறிக்கையிடுகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் ஆழம் பெறும். நம்முடைய தன்னலமற்ற அன்பு கரைபுரண்டு ஓடும். எனவே நாம் தன்னலமற்ற முறையில் அன்பு செய்து நம்பிக்கையில் நிலைத்திருந்து மற்றவர்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்தி என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறி அவருடைய செயல்கள் அனைத்தையும் அறிக்கையிடுவது கிறிஸ்தவ வாழ்வின் கிறிஸ்தவ அழைப்பின் ஆணிவேராக அமையும். இவ்வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் திருவழிப்பாடு கூறுவது போல, இதுவே புதிய விண்ணகம், இதுவே புதிய மன்னகம்.
பாஸ்கா கால 5வது ஞாயிறு மறைவுரை வழங்கியவர் அருள் தந்தை கஸ்பார் கிளரேஷியன், துறவு சபை.